சில இடங்கள்ல நான் கேள்விப்பட்டேன், இங்க தியானம் இல்ல பத்தி இருக்கிறேன் சொல்லி சொன்னா உடைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி தியானம் இருக்க சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க போய் தியானம் இருக்க போறாங்க, அத தியானம் இருக்க போற நேரங்களில் குழந்தை இருக்குன்னு உடைச்சு போட்டு தியானம் இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உதைக்கிற உணவு தான் அங்க வரும். இப்படியும் சிலர் ஏன்னா அனுபவ குறைவு ஆர்வம் மீறி இதனால வரக்கூடிய நிலைகள்னா ஆர்வமா உழைச்சு போடுவேன்னு சொல்லி அவங்க தியானத்தை இருக்க சொல்றேன். இந்த ஆர்வம் மிகுதின்னு தான் அர்த்தம், குற்றம் அல்ல. ஆனா இந்த ஆர்வ மிகுதிகளே இதை போல தவறுகள் நம்ம அறியாத நிலைகள் வந்து விடுகின்றது. அப்ப நாம் அரவணைப்பும் தன்மை வர வேண்டும். நான் சொல்லுகிறேன் நீ செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்தாலும் நான் என்ற அகந்தை ஊற்றி விடுகின்றது. நமக்குன்னால நான் செய்யறேன்னு எதுவுமே செய்ய சொல்லல, நீங்க தான் செய்யணும் நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லல, நான் சொல்றது நீங்க கேட்கணும்னு சொல்லல. குருநாதர் இந்த உணர்வை செய்தால் இந்த வழி செய்து அது என்றால் பொது விதியாகின்றது. இதே போல நமக்குள் பழக்கங்கள், என்னை கேட்காமல் செய்வது என்று சொல்வதும் வழி கொண்டதுதான். ஆக மட்டும் நம்ம குரு காட்டிய வழியில் நாம் நடந்து பழகிறது என்பதும் பொது வழி. இதை போன்ற சொற்பொடர்களில் பகமை ஊட்டுவதும் உண்டு. ஆகவே நமக்கும் அந்த பகமை உணர்வு வராது. ஏனென்றால் நம்ம வளர்ச்சி உள்ள முறைகள் வேறு, நாம் போகும் பாதைகள் வேறு. நாம் போகும் பாதைகளில் வந்து அதை நாம் பிறருடைய மனம் புண்படும்படி சொல்வது வேறு. அது சாதாரண சகஜ வாழ்க்கையில் வரும் நிலைகள். நாம் தியான வழியில் வரப்படும் போது நாம் அரவணைப்பின் தன்மையும் ஆக அந்த ரகத்தில் தெளிவுபடுத்தும் மனமும் அங்கே வருவது வேண்டும். தெளிவுபடுத்தினால் பகமை இல்லை. ஆகவே நாம் இதை செய்தால் என்று அரவணைத்து நாம் சொல்லும் சொல்கள் இணைந்து வாழும் நிலைகளும் சொல்லுக்கு அது அதுக்குண்டான மரியாதையும் கொடுக்கின்றது. இதை போன்ற நிலைகளை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிதல் வேண்டும். ஏனென்றால் நமது ஒரு சொல்லுக்குள் எத்தனையோ வியாக்கியானங்கள் சென்று விடுகின்றது. அத்தகைய வியாக்கியானங்கள் அதை வெறிவிளக்கும், அதை தீமையின் உணர்வுகளை பரப்பாது. ஆக அரவணைக்கும் தன்மையை நமக்குள் ஒன்று இணைக்கும் தன்மைகளை கொண்டு வருதல் வேண்டும். ஏன்னா இதை போல நிலைகளில் நாம் தியானம் என்றாலே இதுதான், ஒன்று சேர்த்து வாழ்தல் வேண்டும், நம்ம எரியாத இருளை அகற்றும் வலிமை நாம் பெறுதல் வேண்டும். ஆக அன்பு கொண்ட அரவணைப்பு நம்மில் வளர வேண்டும், அன்பு கொண்ட உணர்வு நமக்குள் என்றுமே உயர்ந்து வாழ வேண்டும், உயர வேண்டும் என்பதுதான் நமது தியானம். நான் ஒன்று சேர்த்த உணர்வு தான் இன்று ஒளியின் சரீரமாக இருக்கின்றது. ஆக நாம் மனிதனாக இருக்கும் போது ஒன்று சேர்த்த உணர்வு இல்லை. நமக்குள் பலவிதமான உணர்வு மோதும் போதுதான் நம் உடலுக்கு மேல் வழி, தலைவலி, காய்ச்சல், இதை போன்ற இடுப்பு வழி, தசைகள் வழி, இதை போன்று ஒன்றிணைந்த உணர்வு நமக்குள் இதாகனால்தான் நமக்குள் கடும் நோய் என்ற உணர்வுகள் விளைகின்றது. ஆகவே நாம் ஒன்று சேர்த்த உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்க்க, ஆக உணர்வுகள் ஒன்றனை இணைக்க, ஆக நாம் ஒவ்வொருவரும் ஒரு உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும், அதன் உடலை நாம் ஆலயமாக மதித்தல் வேண்டும். அந்த மனிதனாக உருவாக்கி அரும்பெரும் குணங்களை மிக மிக சக்தி வாய்ந்த நிலையாக நாம் மதித்தல் வேண்டும். உங்களை நான் பிரிக்கும் போது என்னை நான் மதிக்கிறேன் என்றுதான் பொருள். இதான் ஆலயங்களில் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், இந்த தெய்வ நிலையாக இருக்க வேண்டும், இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த தெய்வ நிலை பெற வேண்டும் என்று. தீப ஆராதனை காட்டும் போது அங்கே பொருள்கள் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும். ஏனென்றால் நாம் பொருள் அறியக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கு. நாம் பொருள் அறிந்துவிட்டோம் என்று நாம் இருப்போம். நம் குழந்தை மேல் அன்பும் பண்பும் பார்வ பாசத்தையும் செலுத்திருப்போம். ஆனால் அதே சமயத்தில் நாம் எண்ணியபடி போயிட்டு வரப்போகும்போது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அவன் என்ன ஏண்டா இந்த மாதிரி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக கொடுக்குறோம். ஆனால் நம்ம போயிட்டு வர முன்னால் இப்படி சத்தம் போடுறாருன்னு அவன் உணர்வு மாறும். அப்படி மாறினால் அதை நிச்சயம் இந்த பொருள் அறியக்கூடிய தன்மை இல்லாத போது ரெண்டு பேருக்கும். அதனால்தான் நாம் சொல்லக்கூடிய சொல்லி அந்த தீப ஆராதனை காட்டுவது நமது சொல் அவனை தெளிவாக்கும் நிலை வர வேண்டும். நீ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான், ஊருக்கு பரப்பிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அவனுக்கு துரித நிலைகள் பெறும். போய் எவ்வளோ நேரம் ஆகுது, ஏண்டா இந்த மாதிரி பண்ண நாலு பேருக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த அவமரியாதை ஆகிப்போகுது. அந்த அவமரியாதை வரப்போகும்போது என்ன செய்யணும், இப்போ நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது ஏதாவது சொல்லி போடுமோ அப்படின்ட்டு இதற்கு ரொம்ப அவர் சொல்லும்போது நம்ம வரலைன்னா ஏதாவது திட்டுவார். இத்தகைய உணர்வு வந்து விடுகின்றன. அதனால்தான் கோயில்களில் தீபத்தை காட்டுவது. நாம் எந்த நிலை இருந்தாலும் அவன் வெளியிலே சென்றான், வாங்கி வர நேரம் ஆகிவிட்டது. ஏன்னா சரக்கு ஒன்று வாங்கி தர சொல்கிறோம், விருந்தாளி வர்றாங்க, சீக்கிரம் அவங்க ஊருக்கு போடணாங்க, இல்லைன்னா கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்கிறான். சரி சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடணும், சோடாவே வாங்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் போகுது, இல்லைங்க நேரம் ஆகுது நான் போறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நேரம் ஆகும்போது என்ன ஆகுது? இப்ப நம்மளுக்கு அந்த இதாகுது. அப்ப வெறுப்பு வெறுப்பு என்னச்சிரும், அந்த அவன் மேல கொஞ்சம் கடுகடுப்பாது. எப்ப பார்த்தாலும் இப்படியே நேரம் இங்க பாசம் வருது, ஆனா நம்ம பையன் மேல வெறுப்பு வருது. வெளியில வாங்க வந்த உடனே என்ன செய்ய, ஏண்டா இந்த மாதிரி நேரம் வந்த அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களும் மிச்சம் பாக்குறோம். நம்ம இவ்வளவு தூரம் வாங்கிட்டு அவசரம் விடுறோம், கடைக்காரன் லேட் பண்ணிட்டா என்ன எப்படி பேசுறாங்கன்ட்டு அப்ப வெறுப்பு வரும். அப்ப அந்த நேரத்தில் நாம் பொருள் அறிய முடியாது போயிடும். அப்ப அந்த வெறுப்பின் உணர்வு நமக்குள் வந்துடும், இதுவே நமக்கு வளரும். இதையெல்லாம் கோயில்ல தான் அந்த விளக்கு காட்டும் போது நாம் எதிர்ந்தாலும் பொருள் அறிந்து செயல்படும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது, இப்ப நாம் அந்த விளக்குல இங்க இருக்கிற பொருள் தெரியும். இதே போல நாம் நல்ல நினைவைத்தோம்னா போன இடத்துல என்னமோ தெரியல, நேரம் ஆயிப்போச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு, சரி நீங்க நேரம் தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். வாங்கிட்டு வந்து நேரம் வேஸ்ட் ஆயிட்டான் கூட, ஏன்னா நீங்க வரட்டும் வரட்டும் சொன்னா இவங்க நினைச்சு நாங்க போற காரியத்தை நாம் தடைபடணும். இங்க வந்தா இப்படிதாங்க, நாளைக்கு ஏதாவது நீங்க சொல்லும் போது அங்க போன தடைப்படுத்துவாங்க அப்படின்னு இந்த எண்ணம் தான் வரும். நீங்க காப்பி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, சொன்ன உடனே நாம் அவசரமா போகணும்னு நினைப்போம். அவங்க என்ன செய்வாங்க, இல்லைங்க நீங்க அந்த அன்பு மிகுதியாக காப்பி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இவங்க அவசரத்தில் பார்க்கும்போது பார்த்தோம்னா காப்பி இருக்காது, ஜீனி இருக்கிற இடம் தெரியாது, பால் இருக்கிற இடம் தெரியாது, பாலுக்கு போய் ஜீனி போய் ரெண்டு உப்பு எடுப்பாங்க, ஒரு வாரம் பெருத்தும் போகும். இந்த மாதிரி நம்ம அறியாமலே சில நிலைகள் ஆயிடும். அப்போ என்ன செய்யறோம், இங்கே இது போச்சு நான் வச்சிருந்தேன்னு ஏமாந்துட்டு ஜீனி போய் உப்பு போட்டணுங்க, அல்லது கை கழுவுறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க, நல்ல தண்ணி வேற இருக்கும், உப்பு தண்ணி ரெண்டு தண்ணி இருக்கு, அந்த நல்ல தண்ணி போய் உப்பு தண்ணி எடுத்து விட்டு பால் காய்ச்சல் பெருத்து போகும். அப்ப அந்த அவசர உணர்வு நினைச்சு இந்த பொருள் அறியக்கூடிய சக்தி இல்லை, அவசர உணர்வு நம்ம இப்ப அதன் தரத்துல மாற்றி அமைக்கிறது. இதையெல்லாம் நாம மாற்றி செயல்படுத்துறதுக்கு இந்த அவசர உணர்வு இருந்தாலும் கூட அவருடைய நிலையை பார்த்து கொஞ்சம் நேரம் பண்ணியாச்சுன்னா, நம்ம காப்பி சாப்பிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் மனசு இன்னொரு இடத்துக்கு போகணும், இந்த படப்படப்பு இருக்கும். அந்த படப்படப்போட இந்த காப்பியை சாப்பிட்டோம்னா நெந்து போகும்போது நெஞ்சுகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது அஜீர்ணத்தன்மை ஏற்படக்கூடிய சக்தி ஏற்பட்டது. அவன் போனேன் சும்மா உட்காந்து நம்ம இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம மேல காத்து கொடுத்து சந்தோஷப்படுறோம் நினைக்கிறோம், ஆனா அந்த இடத்துல வெறுப்பாது. இப்ப வேற ஒண்ணும் இதுல விருந்தாளி வந்துட்டாங்கன்னா சாப்பாடை தபான்னு தள்ளுவோம், பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். போதும் முதல்ல சாப்பிட்டு இருப்பாங்க, ரெண்டு பெண்கள் நினைச்சாங்க இன்னும் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தோடு கூட கொஞ்சம் தள்ளி விடுவாங்க, ரெண்டாவது அதெல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பக்கம் திரும்ப இன்னொரு வேலையை தூக்கி தப்புன்னு போடுறாங்க, இங்க போட்டா பெரிய கள்ள தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். நாம விருந்து உபச்சாரம் பண்ற இந்த நேரத்துல பொருள் அறிய முடியாத நிலைகளை நாம அன்பை அந்த நேரத்துல பகமையாற்றோம். சில குடும்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறத பார்க்கலாம். இது எல்லாம் இதுக்காக தான் கோயில்ல அந்த விளக்கை காட்டி நாம் எப்படி பொருள் அறிந்து செயல்பட வேண்டும் என்ற உணர்வை உண்டு. அப்ப நினைச்சிருவோம், நாம பையன் மேல வெறுப்பில்லாதபடி மற்றவர்களுக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும், அந்த பண்பினை வளர்க்கும், அன்பினை சிரேணிக்காக்கும், பரிவான உபகாரத்தை பண்புடன் செயல்படுத்தக்கூடிய நினைவு. இப்ப நம்ம நினைச்சிடும், கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லியாச்சு, நாங்க கொஞ்சம் கொஞ்சம் கள்ள போட்ட மாதிரி கொஞ்சம் பயம், அந்த வெறுப்பு வெறுப்பு வெறுப்புன்னு வரும். இதை போன்ற நிலைகள்லாம் சந்தர்ப்பத்தை நாம் பார்த்து அவருடைய அவசர நிலை ஒன்று சரி போயிட்டாங்க, நாளைக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் நம்மளுக்கு உங்களுக்கு டீ கொடுக்க முடியாமல் போச்சு, குடிக்கிற சந்தர்ப்பம் இல்லாமல் போச்சு அப்படின்னு அன்பு நிலத்தில் வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அன்புனால வரக்கூடிய சில நிலைகள், இப்போ நாங்கள் இந்த மாதிரி இப்போ இதுக்கு போயிட்டோம்னா காக்கோட்டலுக்கு, அங்க போன உடனே என்ன போச்சுன்னா அங்கே வந்து சங்ககிரி போயிட்டு இருந்தோம். சங்ககிரி போனவுடனே ஒரு தடவை என்ன செய்வார் போனவுடனே அது தியானவடி அன்பர் அங்க சரிவர இருக்கிறாரு, வந்த உடனே பண்ணிவிட பார்த்தா அது இதுன்னு போட்டு தோசை கீசை எல்லாம் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் தள்ளுறாருங்க. ஐயா போதும் யான் இல்ல சாமி நல்லா இருக்கு நான் சொல்லி ஸ்பெஷலா போட்டு வந்துடுறேன். அதை ஸ்பெஷலா போட்டுருக்க முடியல பண்ணி தண்ணி வகைதான் கேட்கணும். அது சாப்பிட்ட உடனே ரொம்ப உடனே அவர் என்ன செய்தாரு, நீ தமிழ் வேலை நீங்க இந்த ஆள் பார்த்தாருன்னா முதல்ல காசு கொடுத்துருவாரு போட்டு முன்னாடி போகணும், அதுக்கு முன்னாடி என்ன செய்த காசு அங்க எழுதி வைச்சாச்சு. இப்ப ரெண்டாவது போன அந்த மாதிரி செய்த மூணாவது அந்த காசு ஹோட்டலுக்கு போகாம போய போயிட்டோம். ஏன்னா அந்த அன்பு மேல என்ன செய்யறாருன்னா, அவர் நிறைய சாப்பிடணும், நான் கொஞ்சம் தான் காசு சாப்பிடலாம், எனக்கு தோசை கொண்டு வச்சா எப்படி முடியும். இதே மாதிரிதான் சில சந்தர்ப்பத்தில் அன்பை பேணி காக்கும் நிலையை தபை விடுகின்றது பண்பால் அன்பால். ஆனால் அந்த அன்பு கொண்டு நாம் நல்லதை கூட நாம் சேமிக்க முடியாத நிலைகளை போய்விடும். இந்த நிலையை மாற்றுவதற்கு தான் கோயில நம்மளை புனிதமான மனிதன் ஆக்க அந்த தீபத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் நாம கோயில நாம் மதிச்சு பழகணும், நம்ம கோயில் அனுச்சி தீபாரத்தனை காட்டும்போது என் பிள்ளை பிறகு அப்பப்பான்னு கணக்கில் அடிச்சுக்கிறது, அப்ப என் கஷ்டமெல்லாம் இப்ப இருக்கிறான்னு சொல்லி இது பண்ணிக்கிறது. இப்படி இந்த ஆர்வம் பகுதியில இப்படி கண்ணத்துல அடிச்சுக்கிறதும் அதே சமயத்துல அனுச்சிடுறாங்க. அப்படியே கண்ணை பார்த்த உடனே தீபாரத்தனை காட்டவன் அங்க எல்லாம் பொருள் தெரியுது. அங்க பொருள் தெரியும் போது அனுச்சியும் வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை தான் நினைவு வருது. என் பிள்ளை இப்படி சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறானே, அவன் கேட்க மாட்டேங்கிறானுன்னு இந்த நினைவு வருது. அப்ப அந்த தீபார்த்தனை காட்டப்படும் என் பிள்ளைக்கு தெளிந்த நிலையை வர வேணும், அவன் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெறணும், தெளிவான வாழ்க்கையை வாழணும், அறிவின் ஞானம் பெறணும், அறிந்துணர்ந்து செயல்படும் சக்தி பெறணும். இப்படி என்னம்னா அந்த உணர்வு நாம் வந்தால் நமக்குள் அந்த தெய்வம் மாறும். இத்தகைய தெய்வ நிலையை நான் பெறதுக்கு தான் கோயில வச்சாங்களே தவிர, தீபார்த்தனை பார்க்கும் போது அங்க வயிறு நிக்கல்ஸ் இருக்குது, நாங்க நிக்கல்ஸ் தங்கமோ அதெல்லாம் கொஞ்சம் அடமான வச்சுமே எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிவிட்டாரு அழுகிறவங்க இருப்பாங்க. இவர் என்ன செய்ய மனைவி எல்லாம் சேர்த்து கொடுத்தா எல்லாம் தொலைச்சு போட்டனே, இந்த மாதிரி ஒன்னேதான் நான் வணங்கினேன், இப்படித்தான் கோயில்ல வணங்குறவங்க இருக்கிறான். ஆகவே தீபம் காட்டுவதற்கு அங்க வைரம் இருக்குது, இங்க தங்கம் இருக்குது, மலர் மாலை இருக்குது, கனிகள் இருக்குது. கனியை சாப்பிட்டா நமக்கு இனிமை வருது, நம்ம சொல்லி இனிமை பெறும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேணும். தங்கம் போட்டிருக்கிறாங்கன்னா அந்த தங்கத்தை போல எனது மனம் மங்காது இருக்க வேண்டும் என்று எண்ணுதல் வேணும். இந்த ஆலயம் வருவரும் அந்த நிலை பெறணும். நமக்கும் அந்த நல்ல உணர்வு பேணி காக்கிறதுக்கும் பக்தி என்றால் என்ன, இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவன் குடும்பத்தெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவன் குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்த்து வாழும் அந்த அருள் சக்தி பெறணும் அப்படின்னு நாம் எண்ணணும். உங்களுக்காக நான் என்னன்னா உங்களுக்காக உடல்ல வேதனையா இருக்க அன்போடு இருக்கிறேன் அப்படி நீ வேதனைப்படுறது அன்பால் நினைச்சு உனக்கு இப்படி ஆயிப்போச்சா, நான் அதுவாயிடுறேன். அப்ப நாம இந்த மாதிரி நம்ம சந்தர்ப்பத்தால் ஏற்படும் இந்த குறைகளை நீக்கிறதுக்கு அந்த கோயிலு நினைவுபடுத்துறத வைக்கிறாங்க. அது யாராவது செய்யணுமானா இல்லை. இப்ப கோயிலுக்கு போனோம்னு தீபார்த்தனை காட்டின உடனே இப்ப பையனுக்கு உடம்பு செய்யலாம இருக்குது தெரியும், அவனுக்கு அந்த உடம்பு நலம் பெறணும், அவன் நல்ல தெளிவான நிலைக்கு வரணும், அவன் நல்ல எழுந்து நடக்கும் இந்த சக்தி வரும்னு நினைக்கும். இப்ப நம்ம உடம்பு சரியுமில்லை நினைச்சு கோயில போட்டோம்னே நம்ம அழுக வரணும், இப்படி எல்லாம் இருக்கிறனே உன்னை வணங்கினேனே இப்படி ஆயிப்போச்சு. ஆனால் இவனுடைய நிலைதான் அங்கே அழுகிறது தவிர அந்த தெய்வீக குணத்தை எடுத்து இங்கே படுத்தணும். ஆக அவன் உடல் நலம் பெற வேண்டும், அவன் அருஞ்ஞானம் பெற வேண்டும், அவன் வாழ்க்கை நலமாக அமைதல் வேண்டும், அவனுக்குள் சிந்திக்கும் தன்மை பெற வேண்டும் என்று இந்த உணர்வு எண்ணி அவன் நிலையை கண்ணை பார்த்தா என்ன செய்யும். ஆனால் இதே உணர்வு ஒன்று பார்க்கப்படும் போது நினைவு வரும். இப்போ நமக்கும் இவன் பண்பாடு இருக்கிறோம் கேட்கலன்னு நினைக்கிறோம். இதே பையன் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரமானா போகிறோம், பள்ளியிட்டு போயிட்டு வரப்போகும்போது ஏதாவது கொஞ்சம் தேடை இல்லை கொஞ்சம் தடை இருந்தால் போகிறோம், அவன் என்ன நினைக்கிறோம், இவன் எங்கே சுத்த போனாலும் ஏறு பண்ணாலும் இப்படியே பண்ணியதான் அந்த வெறுப்பு உணர்வு இங்க தூண்டுச்சு. இந்த உணர்வின் தன்மை அவன் மேலே வெறுப்படப்போகும்போது இவன் நடந்து வரப்போகும்போது இந்த சிந்தனை தாயின் உணர்வு பட்டத்தின் அவன் நினைச்சிடான் மேடு வெள்ளம் தெரியாமல் கீழே விழுந்துருவான். விழுந்தவொடனே நான் நினைச்சேன் நீ எங்கேயாவது குறும்தனம் வந்துட்டு கீழே விழுந்துச்சுன்னா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, நீ குறும்தனம் பண்ணுற அதனால மேலே ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, எங்கே போயிடுச்சு குறும்தனம் இருத்தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம உணர்வு தான் நாங்கள் வீழ்த்தினது என்று யாரும் நினைக்கிறது. தாய்ப்பாசம் எப்பயுமே அவன் மேலே அன்பு கலந்ததாக இருந்தாலும் வேதனைப்பட்ட உணர்வுகள் இங்கு செலுத்தப்படும் போது நம்ம அறியாமலேயே நம்ம குழந்தைக்கு நாம் தீங்கு விளைக்கிறோம் என்ற நிலையை அறியாத நடக்கின்றது. ஆக தெரிஞ்சு அல்ல பாசத்தார். ஆக இப்படி யானே இவன் குறும்தனம் பண்ணான், எங்க போய் விளாண்டுகிட்டு இருக்கானோ, யாரோட அம்பு இருக்கிறானோ, இப்படி எல்லாம் வரும். அப்ப அந்த உணர்வு என்னச்சு அதைத்தான் கேட்கும். அப்ப நாம இதுக்குதான் தீபத்தை கேட்க இந்த பொருள் இருந்துச்சு. அப்ப அவனுக்கு தெளிவான மனம் வர வேண்டும், அவனுக்கு நல்ல கல்வி ஞானம் பெற வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் பெற வேண்டும் என்று இந்த உணர்வு எண்ணம்னா அவனை பற்றி வெறுக்கிற உணர்வு நமக்குள் விளையிறதில்லை. ஆனா இது என்று நாம் எடுக்கும் இந்த உணர்வு இது சிவத்தை விஷ்ணு தரிசனம். இந்த உணர்வின் தன்மை அவன் மேல் பகமை அல்லாது நன்மை ஊட்டும் உணர்வுகள் நமக்குள்ளும் அவனால் மகிழ்ச்சி தோற்றும் உணர்வுகள் வருகின்றது. அவனை நினைக்கும் போது அவன் தவறான நிலை இருந்தாலும் இந்த நினைவு உடனே சிந்தித்து திரும்ப செய்யும் இந்த நிலை வருகின்றது. உங்க அனுபவத்தில் பார்க்கலாம். இதுக்குதான் இந்த கோயில கட்டணம். கோயில நம்ம மதிக்கிறோமா இல்லை, ரெண்டு போறவங்க ரெண்டு காத்திய நட்சத்திரம் ஆச்சு, ரெண்டு ரூபாய் டிக்கெட் வாங்கணும், இவருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தோம், ஆக இப்படி ஆண்டவன்ட்டு நேராக சொல்லி எனக்கு உத்தரவாதம் வாங்கி கொடுன்னு கேட்கறதுக்கு தான் இருக்கிறோம். ரெண்டு தேங்காய் பழத்தை உடைச்சி அவனுக்கு வரும்போது கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இவர் என்ன ஆச்சோ தெரியல, இவன் எழுகாலம் என்ன ஆச்சோ, இதைத்தான் நினைக்கிறோம். ஆக நம்ம சாங்கியங்களும் சாஸ்திரங்களையும் பார்த்து நம்மளுடைய மனசை நாம் எண்ணிப்படி நம்ம சங்கடமாக இருக்கோம் தேங்காய் மாதிரி தான் வரைக்கும். அதே மாதிரி சாமியில பூ வச்சு கேட்கறவங்களும் பலர் உண்டு. இவன் என்ன செய்யறாங்க, எனக்கு நல்ல மனசு இருக்கணும், அந்த பொண்ணு மேல பிரியமா இருந்து அந்த தொழில் நடத்தணும் அப்படின்னு சொன்னா வெள்ள பூ வரும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த வெள்ள பூ வரும்னு நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, இவங்க அந்த வெள்ள பூ வேணும்னு நினைச்சு விட்டு படக்கு படக்கு படக்குன்னு இந்த கண்ணை பாய்ச்சுவாங்க. இந்த உணர்வின் தன்மை பார்த்தோன்னே இந்த உணர்வுக்கு அதுவும் தொலைச்சோட அந்த செவக்குழு இவங்க உணர்வு எதிர்த்தோட செவக்குழு தான் அவங்க வேணா பார்க்கலாம். ஆக நீங்க வெள்ளப்பூ கிடைக்கணுங்கிறதால ஏதோ அவன் நல்ல நிலையில இருக்கணும், எப்படி அதுக்கு உண்டான அருவு கிடைக்கும் நீங்க பேசாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதுல இவங்க மேல ஒருத்தர் மேல பெரியமா இருக்கும், இந்த பொண்ணு நமக்கு நல்லாதான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த உணர்வு எடுத்து பார்ப்பாங்க. இந்த உணர்வு நினைச்சு இந்த சிவப்பு பிள்ளைகள் வந்து காலஞ்சிருக்கும். அப்புறம் இந்த நல்ல பொண்ணா வந்து ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து சாமிகிட்ட பூ வச்சதுல தலைவராகி போச்சு, இதுலயும் தட்டி கழிச்சிடும். இப்படிதான் நம்முடைய சாமியங்களை சொல்லி நம்முடைய நல்ல மனசை கெடுத்துக்கிட்டு நம் அறியாமலேயே நம் உணர்வை மாத்திட்டு இருக்கிறோம். இதை போன்ற நிலைகள்லாம் திருவாக்கிறான் கோயில் என்ற நிலையில் நாம் மறந்துட்டோம். ஞானிகள் காட்டி அறுவடையும் தீபத்தை காட்டும் போதெல்லாம் உங்க குழந்தைய ஞானியா இருக்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம கடையில வியாபாரம் வாங்கிட்டு வரல, அவங்க எல்லாம் பொருள் இருந்து செயல்படணும், அவங்க குடும்பம் எல்லாம் அந்த பொருள் இருந்து செயல்படணும், அவங்க குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படணும். இதை என்ன அப்ப நாம் அதுவாகிறோம். ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய பகுமதி ஒருத்தர் கொடுக்கல, வியாபாரத்தில் இருக்காங்க, அவங்க குடும்பத்திலும் பொருள் இருந்து செயல்படக்கூடிய சக்தி வச்சு அவங்க வியாபாரம் பெருகி அவங்களுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் அந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் அவங்க மேல இருக்கிற விருப்பம் மறக்கிறோம், நல்லது எண்ணத்தை பார்க்கிறோம். ஆக நமக்குள் அறியாது சேர்ந்த சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த இந்த பகம உணர்வு மாற்றுறதுக்கு கோயில் வைக்கிறாங்க. இதுதான் நமது குருநாதர் சொன்ன வழிப்படி. பல சக்திகளை கொடுத்தாலும் அது நமக்குள் வலிமை இருக்கிறது என்ற உணர்வை பாய்ச்சினால் அது உனக்குள் நந்த வலிமை கூடுகின்றது, எது தீமை செய்யும் வலிமை கூடுகின்றது, ஆனால் நன்மை செய்யும் வலிமை இருக்கிறது மிக சக்தி வாய்ந்தது. அவர் காந்திஜி என்ன செய்கிறார், அவர் எல்லாவற்றிலும் எல்லக்கூடிய சாந்தத்தின் தன்மையை வலிமை பெற்றவர். நாம் என்ன செய்கிறாரோ, அவர் கோபத்தின் நிலையை காட்டவில்லை, இருந்தாலும் அவருக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்ற உணர்வை தான் வாழ்நாளிலே காட்டினார். ஆனால் கோட்சை என்ன செய்தான், அடுத்த மதத்திற்கு இவர் காட்டினா இவர் விட்டோம்னா நம்ம மதம் அழிஞ்சு போகணும் அவர் கொண்ண. ஏன்னா தன் இனம் என்ற நிலையில தன்னை காக்க வரப்போகும் போது நல்லவரை அழித்து விட்டார். இந்த உலகமே நல்லதை அழிக்கும் நிலை வந்துவிட்டது. ஆகவே அவருடைய எண்ணம் நல்லது என்ன அவர் செய்து கொண்ட அந்த சார்ந்த மகானை நம்ம நமகாலத்தில் பெற்றவர். ஆனால் அவரை அழித்திடும் உணர்வுறப்பும் அந்த உணர்வின் மக்களை வெறித்தன்மை ஆகி இதன் உணர்வு இன்று நாம் வெறித்தன்மையாக சுழந்து கொண்டிருக்கும். ஆகவே இதை போன்ற நிலையில் நாம் எதை என்றுமோ நமது உயிர் உருவாக்கி விடுகின்றது. இதை போன்ற சந்தர்ப்பத்தில் நாம் உருமாற்ற நாம் ஆலயங்களில் பண்புகளை வளர்ப்பதற்கும் அன்புகளை தேங்கியதும் சகோதர உணர்வு ஒன்று சேர்க்கவும் நம்ம எதையாவது வரும் தீமைகள் அகற்றவும் தான் கோயில். அதனால் இந்த தெய்வீக குணத்தை நாம் பெற வேண்டும், தெய்வ பண்புகள் எண்ணிலே வளர வேண்டும், நாளையும் வருவரும் அந்த நிலையை பெற வேண்டும், என் குடும்பத்தில் அந்த நிலை பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் அந்த நிலை பெற வேண்டும் என்ற உணர்வினை கூட்டினால் அந்த அரும்பெரும் சக்தியை நமக்குள் சேர்க்கிறோம். ஆகவே மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், மகிழ்ச்சி நல்வட்டத்தில் நான் வாழ வேண்டும், இந்த ஆலயம் வருவோரும் அந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் வளர்த்து பழக வேண்டுமே தவிர அதை வைப்பதற்கு தான் வங்கி. நான் ராமாயணத்தில் ஜனக சக்கரவர்த்தி அவன் சீதாவை திருமணம் செய்ய அவன் சுயவரைக்க வைக்கின்றான். இப்ப அவரவர்கள் குணங்கள் கொண்டு தன்னுடைய வலிமை காட்டுகின்றனர். ஆனால் ராமனோ தனக்குள் இருக்கும் தீமை செய்ய எண்ணத்தை ஒடித்தே விடுகின்றான். அப்ப தீமை செய்யும் எண்ணங்களை நீக்கப்படும் போது சீதா என்ற நிலையை அந்த சந்தோஷமான உணர்வை தனக்குள் அரவணைத்துக் கொண்டிருந்தான் கல்யாண ராமா. நாம் கோயிலில் நமது எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழ்ந்தால் நமக்குள் பகைமை உணர்வதால் ஏற்படும் நோய்களும் கோபமும் குரோதமும் வேதனையும் ஆக ஒருவரை அழித்திடுவென்று கொடூர நிலையும் இதை போன்ற உணர்வுகள் இங்கே நீக்கப்படுகின்றது. அப்படி நீக்கப்படுவதற்குத்தான் கோயிலே நாம் வந்து அந்த தெய்வ குணம் நீங்க பெற வேண்டும் என்று என்ன செய்வதும் அந்த நிலைதான். இதைத்தான் நாம் இப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், நாம் தியான வழியில் உள்ளவர் அனைவரும் அந்த நிலை பெற வேண்டும், நாம் பார்க்கும் அனைவருடைய நிலைகளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், அவர்கள் பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும், தெளிந்த மனமும் மலரைப்பல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் தியானங்களில் இந்த உணர்வின் தன்மை நாம் வளர்த்துக் கொண்டால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பகமை உணர்வு காக்கும் நிலையிலிருந்து தடுத்து இந்த உணர்வினை நாம் வளர்த்தால் அதை பற்றுடன் பற்றுகின்றோம், வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் படுகின்றோம். ஆகவே இந்த மனிதன் நிலைகளில் நாம் மனிதன் பற்றி நாம் அறியமானால் நமது உயிர் இங்கே வந்து விடுகின்றது. இப்ப வேதனைப்படுவோரை அதிகமாக பண்புடன் நாம் பாசத்துடன் கேட்டறிந்தால் அந்த வேதனை உடல் நமக்குள் வந்த பின் நமது ஆன்மா இந்த புவி மீட்பிற்க வருகின்றது. இந்த வேதனை இந்த உணர்வு நமக்குள் வராத தடுக்க ஈஸ்வரா இருந்த அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் தர வேண்டும் என்று எண்ணி இப்ப அவருடைய உடல் நலம் பெற வேண்டும், அவர் வாழ்க்கையிலும் குடும்பங்களில் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வு நமக்குள் இங்கே படைக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வருகின்றது. இப்படி ஒவ்வொரு நொடிகளிலும் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் நிலையை பற்றுடன் பற்றினால் தான் சிவனாலயத்தின் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள்ளானால் நம் உள் சென்று இந்த உணர்வு ஒளியாக மாற்றி இந்த கணக்கின் பிரகாரம் இந்த உயிர் இந்த பிரிவில்லா நிலை என்ற நிலை அடையுச்சு. இதற்கு முந்தைய நமக்குள் எழுத்த இந்த விஷயத்தின் தன்மை இந்த இன்னொரு உடற்படாத நிலைகள் அங்கு கருக்கிவிட்டு உயிரை போன்ற உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் பிறவியில்லா நிலைகள் அடையச்சு. அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த ஜாதகமும் ஜோசியமும் கடவுள் காப்பாற்றுவான் என்று அந்த புத்தனின் நிலையை கொண்டு வாழ்ந்த சாந்தமும் ஞானமும் பெற வேண்டும் என்று வாழ்ந்த ஜப்பானி அந்த அணுகுண்டு என்று வீசப்படும் போது அந்த அதாவது ஒரு வீட்டு வாசப்படிகளில் போகணும்னாலும் அதுக்கு சாஸ்திரம் உண்டு சாங்கியம் உண்டு. ஆகவே நமக்குள்ளாத சாஸ்திரங்கள் கம்மி. ஆனால் ஜப்பானில் புத்தனுடைய நிலைகள் வரப்போகும்போது வீட்டு வாசக்குள் போகும்போதும் பிறனுடைய நிலைகளை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய இது நிலையை வெளியில போகணும்னாலும் உட்காரணும்னாலும் எல்லாத்துக்கும் ஜாலியத்தை பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட நாட்டில்தான் ஹிரோஷிமாவில் அந்த ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட அந்த அணுகுண்டை அவன் ஜெர்மனி வீழ்ச்சி அடைந்தப்பன் அடவை எடுத்து ஏன்னா அவன் மக்கள் எல்லாம் இறந்து விடுவார் என்ற நிலை கொண்டு அவன் நிறுத்தி வைத்தான். ஆனால் கடைசியில் அதை எடுத்து ஜப்பானை அடக்கி இந்த குண்டை போட்டான். ஆக அங்க இருக்கிற அனைவரும் ஒன்று போல மடிந்தல். இவனுடைய ஜாதகமும் ஜோசியம் எங்க போனது? இன்று ஜாதகமும் ஜோசியம் நாம் பார்க்கின்றோம். பஸ்ல போகும்போது இப்ப ட்ரெயின்ல போகும்போது நொறுங்குது. இவன் ஜாதகத்தில் ஆயுள் காலம் இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. அங்க போனவனை போயிடுறாங்க, என்ன பண்றது? ஆகவே இந்த உயிர் என்றைக்குமே அழிவதில்லை. ஆக ஜாதக பிரகாரம் இந்த உணர்வின் தன்மை ஒளி எடுத்த பின் அடுத்த உணர்வுக்குத்தான் தாவி செல்லுகின்றது. ஆக உடல் மடிகின்றது. உணர்வு அது இந்த உடலுடன் இந்த உயிருடன் ஒன்றி மறு உடலை உருவாக்குகின்றது. அதனை வெள்ளை சட்டை போட்டுக்கிறோம், நாளை கலர் சட்டை போடுறோம். இதை போன்றதான் சட்டை போன்றதான் இந்த உயிருக்கு இந்த உணர்வு கொப்பதான் அது. காரணம் இன்று பார்க்கலாம், இன்று புழு தன் வளத்தால் கூடு சிக்கது. ஆனால் கூட்டுக்குள் சிக்கியத்தின் தப்பி ஓட வேண்டும் என்று எண்ணுது. ஆனால் அறப்பட்ட பின் போக வேண்டும் என்ற உணர்வு வரப்போ முடியாது போகுது. தன் உணர்வின் தன்மை சிறுக சிறுக சேர்த்து அந்த புலியின் உடல் குறுகி ஒரு பூச்சி என்ற ரூபம் அடைகின்றது. அந்த பூச்சி என்ற நிலை வரப்போம்போது தப்பிக்க வேண்டும் உணர்வு கொண்டு அது கத்திட்டு வெளிவரும். அது வழி அந்த சிந்தனை இல்லாமல் போகுது. இப்ப வெளிவந்த பின் என்ன செய்து மெருவான உடலாக இருக்கும்போது வேறொரு செடியின் தன்மையை உணவாக கொள்ளும். கடினமான தோடாகி அதிலிருந்து உருமாறி இதே வந்து தூளின் தன்மை மாறி சட்டையை காட்டி விட்டு போகும். இதை போன்றுதான் நமது உயிரின் இயக்கங்கள் இந்த உடலின் தன்மை மாற்றுவதும் மாற்றிக்கொண்டே இருப்பதும் உயிர் நிலை. ஆனால் நாம் மாறாத நிலை வேண்டும். நாம் தீயிலே குதித்தால் உயிர் வேவதில்லை, உடல் கருகி விடுகின்றது. கரிய உணர்வு வளர்ந்து விட்டால் நாம் யார் மேலப்பட்டு நம் கடைசி நிமிடத்திலும் அந்த மாதிரி போறேனே என்று நண்பரை நினைத்தாலோ அல்லது தன் குழந்தையை நினைத்தாலோ இந்த உயிரான்மா அந்த உடலுக்குள் சென்று இந்த தீயில் வெந்த அந்த உணர்ச்சியை தான் அங்கே தோற்றும். இதை போன்ற உணர்வு நமக்குள் வராது தடுப்பதற்குத்தான் இந்த மனித உடலுக்கு பின் எதுவென்ற நிலைகள் நான் செல்தல் வேண்டும். ஆகவே நம்மை பிறர் குறை கூறினாலும் அந்த உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் அந்த உணர்வு தான் நம்மை இயக்கும். ஆனால் அந்த குறையின் உணர்வை நாம் தடுத்து அந்த அருள் பெற வேண்டும், அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும் என்று நம்மை மாற்றிக் கொள்ளுதல் வேண்டும். இதை போன்ற உணர்வுகள் நமக்கும் மாற்றி இந்த வாழ்க்கையை தியானமாக்கி நீங்கள் எண்ணும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை நீங்க பெரும் தகுதி ஏற்படுத்துவதால் நமது குரு காட்டிய அறுவழியில் இந்த நிலையை உங்களுக்குள் உருவாக்கும். ஆகவே நாம் மணி என்ன இருக்கும் ஏன்னா மழை காலமா இருக்குனால வீட்டுக்கு போற ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் கேட்கறது கொஞ்சம் இதாயிருக்கும். அதனால நாம ஒவ்வொருவரும் நாம் எதை பார்த்தாலும் அந்த உணர்வுகள் நம்ம இயக்கக்கூடாது, நாம் அதை அடக்கி பழகுதல் வேண்டும். அதுக்குத்தான் இந்த சக்தியை கொடுப்பது. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, திடீர்னு சோர்வடைய போகும்போது இந்த சோர்வடைய நேரத்தில் யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தால் அந்த உணர்வு உடனே கடுகடு போறோம், கோபம் அவனே வரும். ஏனென்றால் அது நம்முடைய ஆன்மாவில் இருக்கணும், இது நுழைஞ்சிடணும். இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்ம நல்ல குணத்தை இயக்காது செய்யும். இதை போன்ற நிலைகள் இப்போது எந்த நிமிஷத்தில் நாம் வந்தாலும் இஸ்ராயல் நம் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடம்பு முழுதும் பெற வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஏங்கி பெற வேண்டும்.